أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி செயல்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் முறித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையிலே அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கடைசி நிலை வரை அவர்கள் ஈமானிலிருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல ஆத்மாக்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இறக்கிற தருவாயில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடன் பாக்கியும் இல்லாமல் இபாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பெறுகிற நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீகின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசையும் இதுபோன்று உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜாலிசுகளையும் மதாரிசுகளையும் ஜாமியாத்துகளையும் எல்லாம் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு அவை ஆண்டாண்டு காலம் நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. எல்லாம் இந்த மஜிலிசிலே எந்த இமாம்களுடைய, தாபீன்களுடைய, சஹாபாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்களை நீ பொருந்தி கொண்டு அவர்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லிக் கொடுங்கள், அதனுடைய அர்த்தத்தை புரிய வையுங்கள், விளங்க வையுங்கள், அதனுடைய வழியிலே அவர்களை நடக்க வையுங்கள் என்று எந்த சூராவை குறித்து பெருமானார் சொன்னார்களோ அந்த சூராவினுடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அன்னை ஆயிஷா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த இட்டுக்கட்டை குறித்தும், அந்த இட்டுக்கட்டை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களை குறித்து சொன்ன அந்த ஆயத்துக்களை குறித்தும் மேலே உள்ள வசனங்களிலே நாம் வரிசையாக தொடர்படியாக பார்த்தோம். அதிலே எங்கே ஆரம்பித்தானோ அல்லாஹுவினுடைய சுன்னத், குரானினுடைய முறை எந்த ஸ்டைலில் அதனுடைய ஆரம்பம் இருந்ததோ குரான் அதன்படியே கொண்டு வந்து முடிக்கும். அதே அடிப்படையில் விபச்சாரத்தை பற்றி மிக கடுமையாக எச்சரித்த குரான் கடைசியாக இந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா அதனுடைய ஒரு கோர், அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த முடிவை சொல்லி அல்லாஹ் இந்த இடத்திலே முடிக்கிறான். அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத், கெட்டவர்கள் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்காக, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்காக, ஒத்தையீபாத்து லித் தையீபீன் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்காக, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்காக என்று அல்லாஹு தாலா ஒரு இவ்வளவு நேரம் பேசிய அந்த செய்திகளுடைய கடைசியான ஒரு தொகுப்பாக அல்லாஹு தாலா இதை சொல்லுகிறான். ஆரம்பத்திலே அல்லாஹு சொன்னான், ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியைத்தான் திருமணம் முடிப்பான், ஒரு விபச்சார பெண்மணி விபச்சார ஆணைத்தான் திருமணம் முடிப்பாள் என்ற ஒரு ரீதியிலே ஒரு ஆயத்து மேலே வந்தது. அதனுடைய விளக்கத்தை நாம் சொன்னோம். சிந்தனை ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் அது போன்ற சிந்தனை உள்ளவர்களைத்தான் அவர்கள் நாடுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த வசனம் சொல்லப்பட்டது. அதே அடிப்படையிலே அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன், கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களை தான் திருமணம் முடிப்பார்கள், அவர்களைத்தான் அவர்கள் நாடி போவார். இந்த கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்கள் என்று இறைவன் எதை வைத்து பிரிக்கிறான், அல்லது எதன் மூலமாக ஒருவரை நல்லவர் கெட்டவர் என்று இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்துகிறது என்று சொன்னால், அவருடைய நடவடிக்கைகள். அவருடைய நடவடிக்கைகள் சில நேரங்களிலே வெளியே தெரியலாம், வெளியே தெரியாமல் இருக்கலாம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய பேச்சு, அந்த பேச்சு தான் அவனை ஐடென்டிஃபை பண்ணும். எந்த மாதிரி வார்த்தைகள் அவனுடைய டே டு டே லைஃப்ல அதிகபட்சமான வார்த்தைகளாக பொதிந்திருக்கிறதோ அவன் அந்த சிந்தனையை கொண்டவன் என்று விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள். தவறான பேச்சுகளும் அல்லது அசிங்கமான மற்றவர்களுக்கு முன்னால் பேச முடியாத அல்லது தன்னையோட உயர்ந்தவர்களுக்கு முன்னால், வயது முதிர்ந்தவர்களுக்கு முன்னால் எந்த வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியாதோ அதே வார்த்தையை ஒரு மனிதன் சிறு குழந்தையிலிருந்து அல்லது மெச்சூரான பின்னாடி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய அசடுகளின் வெளிப்பாடு என்று ஒரு கிதாபுகளிலே அதை எழுதுகிறார்கள். அப்ப ஒரு மனிதனுடைய உள்ரங்கம் சீராக இருந்தால் அவருடைய வார்த்தைகள் சீராக இருக்கும். அப்ப மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், அந்த முஃபஸ்ஸிர் எழுதும் போது அழகாக எழுதுகிறார், பிளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் டாக்கிங், நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன என்பதை நீங்கள் நோக்குங்கள், ஏன்னா உங்களை அடையாளப்படுத்துகிற செய்தி அதுதான். அசிங்கமான அல்லது கீழ்த்தரமான வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் மனதினுடைய குப்பைகள் அது. அப்படி இதற்கு முன்னால் இருந்தாலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் திருத்தி இன்ஷாஅல்லாஹ் நீங்கள் மாறிப்போகலாம் என்ற ஒரு செய்தியை அந்த தஃப்சீருடைய முஃபஸ்ஸிர்கள் அதிலே எழுதுகிறார்கள். இரண்டாவது, நல்லவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது நல்லவர் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு வார்த்தைகள் உண்டு. அரபியிலே சாலிஹ் என்று சொன்னால் நல்லவர் என்று அர்த்தம், இன்னும் ஹசன் என்று சொன்னால் நல்லவர் என்று அர்த்தம், அதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. ஒத்தையீபாத் என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறார். தையீப் என்று சொன்னால் மனமானவர் என்று அர்த்தம். நம்ம இந்த அத்தர் போடுறோம் இல்லையா, அத்தர் அந்த கையில பிரக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் இருக்கிறது அல்லவா, இதற்குத்தான் தையீப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தையீப் என்ற வார்த்தை மிக சாதாரணமாக நல்லவர் என்பதற்கு பயன்படுத்தப்படாது. குரானிலே பல்வேறு மனிதர்களை குறித்து அவருடைய குணபாவங்களை குறித்தும் அவர்களுடைய நடவடிக்கைகளை குறித்தும் பேசுவதற்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதிலே ஒரு வார்த்தை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுவது அத்தையீபாத், மனமானவர்கள் மனம் மிக்கவர்கள், அவர்களுடைய சொல்லால் அவர்களுடைய செயலால் நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதுக்குரியவர்களாக அல்லது போற்றுதலுக்குரியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறார். ஏன் வரலன்னா விட்டுருங்களேன் சிஸ்டர், யாரால தெரிஞ்சவங்க இந்த ஃபேஸ்புக் ஃப்ரண்ட் கேமரா வருதான் இந்த உங்களுக்கு தெரியுமா. அப்ப தையீபாத் என்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யாரெல்லாம் தையீபுகளாக இருக்கிறார்களோ உங்களுடைய மனைவிகள் அப்படித்தான் இருப்பார்கள், ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இது ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு செய்தி. எப்பொழுது கீழிருந்து மேலே நாம் இந்த செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோமோ உள்வாங்குகிறோமோ அன்றிலிருந்து ஏற்படுகிற மாற்றங்கள் தான் நம்முடைய கடைசி வரை வருகிற மாற்றம். அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது என்ற ஒரு அழகான செய்தி அல்லாஹ் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த இடத்துல முஃபஸ்ஸிர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், இது அன்னை ஆயிஷா அவர்களை குறித்து சொல்லப்பட்ட செய்தி. அன்னை ஆயிஷா அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறான் தையிபாத், அவர் ஒரு பரிசுத்தமான பெண். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, உலகத்திலே இருக்கிற எல்லா படைப்புகளிலும் மிக சிறந்த படைப்பு, அதற்கு ஈடான இணையான இன்னொரு படைப்பு இல்லை. அப்படிப்பட்ட படைப்புக்கு இணையாக வருகிற, வாழ்க்கை துணையாக வருகிற ஒரு ரூஹ் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சித்தரித்து காட்டுகிறார். ஒரு நபியினுடைய மனைவி எக்காலமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களுடைய மனோநிலை இருந்திருக்காது என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிற போது ஒத்தையிபாத் என்கிற வார்த்தையை அன்னை ஆயிஷா அவர்களுக்காக வேண்டியே சொல்லுகிறான். அதனாலதான் தாஹிர் தையிப் என்கிற வார்த்தை அன்னை ஆயிஷா அவர்களுக்கு குறித்தானது என்று விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். இந்த இடத்துல இன்னும் சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. சில மனைவிமார்களை, சில நபிமார்களின் மனைவிமார்களை குறித்து அல்லாஹு தஆலா பெரிதொரு இடத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களை மிக எச்சரித்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நிலைகளை குறித்து கண்டித்து வசனம் இறக்குகிறார். ரெண்டு, நம்முடைய அடியார்களுக்கு கீழே இருந்த அந்த பெண்கள் அவர்களுக்கு மாற்றம் ஹானத்தா ஆகுமா, அந்த ரெண்டு நபிக்கும் அவர்கள் மாற்றம் செய்தார்கள், அவர்கள் இறைவேதனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் எழுதுகிறார். அப்ப இந்த ஆயத்தை படிச்சுட்டு நம்ம ஒரு நபியினுடைய மனைவி அப்படி இருக்கலாம் அல்லவா, குரானே சொல்லுகிறதே ஒரு நபியினுடைய மனைவி இடத்திலே தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதைத்தானே குரான் அப்படி சுட்டி காட்டுகிறது என்கிற ரீதியில் சில பேர் சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தை விளக்கம் சொல்லுகிற நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் வேத வியாக்கியானிகள் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள், ஒரு நபியினுடைய மனைவியின் இடத்துல அல்லாஹ் அந்த இடத்துல ஹானத்தாகுமா, அந்த நபியை அவர்கள் ஏமாற்றினார்கள் என்று எழுதுகிறான். இரண்டாவது, குஃபுர் என்கிற இறை மறுப்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இது போன்ற மானம் ரீதியான காரியங்கள் அவர்களிடத்தில் இல்லை என்பதையும் அந்த வசனத்தின் மூலமாக எழுதுகிறார்கள். திருப்பிக்கத்தாங்க அந்த சைடு கேமரா. இதை விட கழட்டிக்கங்க. ஒத்தையிபாத்து லித்தையிபின் என்பதை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் அந்த நபிமார்களுக்கு எதிரான குணங்கள் இருந்ததே ஒழிய இது போன்ற குணரீதியான கீழ்த்தரமான செய்திகள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், குஃபுர் என்பது ஒரு ஆம் நஃபரத் கிடையாது. அதில் ஒரு முஃபஸ்ஸிர் எழுதுகிறார், குஃபுர் அப்படிங்கிறது இறை நிராகரிப்பு அப்படிங்கிறது, இது ஒரு ஆம் நஃபரத், எல்லா மனிதர்களிடத்திலும் வெறுப்புக்குரிய ஒரு காரியம் அல்ல. உலகத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய சுன்னா மூமின்கள் இருப்பதை போன்று இறைமறுப்பாளர்களும் இருப்பார்கள் என்பது குரானினுடைய நியதி, இது படைப்பினுடைய சூட்சமம், இதை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப எப்படி நரக சொர்க்கத்திற்கென்று ஒரு கூட்டம் படைக்கப்பட்டதோ அது மாதிரி நரகத்திற்கென்று ஒரு கூட்டம் உண்டு, அது அல்லாஹுவினுடைய சுன்னத், அதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. அப்ப இந்த குஃப்ர் என்பது மக்களிடத்திலே நம்மோடு ஒன்றாக இருக்கக்கூடிய இடங்களிலே அது இருக்கும், இது ஆம் நஃபரத், பொதுப்படையான வெறுப்பல்ல. ஆனால் விபச்சாரம் இருக்கிறது, அது முஸ்லிம் காபிர் என்ற வேறுபாடு கிடையாது, எல்லாரும் வெறுப்பான். இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரச்சனை வந்த உடனே ஏதாவது ஒரு இஷ்யூ வந்த உடனே எவ்வளவு பெரிய பிளஸ்ட் ஆகுது, எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்து அதற்கு எதிராக போராடுபவர்கள், இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், இஸ்லாமிய முறைகள் வேண்டும், அல்லது இஸ்லாமிய நீதிகள் வேண்டும் என்றெல்லாம் பேசுபவர்கள் எல்லாருக்கும் அதன் மீதான ஒரு வெறுப்பு தான் ஒட்டி இருக்கிறதே தவிர யாரும் அதை விரும்பி வரவேற்கக்கூடியவர்கள் பொதுப்படையிலே இருக்க மாட்டார்கள். ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம். மனநோயாளிகளை குறித்து நாம் பொது ரங்கத்திலே பொது வெளியிலே நாம் பேச முடியாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் அவர்கள் நபிமார்களுக்கு ஒரு காலமும் மனைவிகளாக இருக்காது என்கிற செய்தி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பதிவு வச்சிட்டு கடைசியாக சொல்லுகிறான், உலாஇக முபர்ரவுன மிம்மா யகூலூன். அன்னை ஆயிஷா அவர்களை குறித்து, பெருமானாரினுடைய மனைவியை குறித்து எந்த இட்டுக்கட்டுகள் சொல்லப்பட்டதோ அவற்றை விட்டெல்லாம் அந்த ரெண்டு மக்களும் முபர்ரவுன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ப்ளூரல் ஃபார்ம்ல பயன்படுத்துறான். அன்னை ஆயிஷாவாக இருக்கட்டும் அல்லது சஃப்வான் பின் முஅத்தல் என்று சொல்லுகிற யாரை கொண்டு ஆயிஷா அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்டதோ அந்த ரெண்டு பேருமே பரிசுத்தவான்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். அதோடு மட்டுமல்ல சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று எவர்களெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் அத்துணை பேருமே பரிசுத்தமான்கள் என்கிற செய்தியும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்றான். சொல்லிட்டு சொன்னான், லஹும் மஃஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அவர்களுக்கு நம்முடைய மன்னிப்பு மறுமையிலும், இந்த உலகத்தில் மன்னிப்பும் மறுமையில் அவர்களுக்கு சுவனமும் உண்டு என்கிற தகவலை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இந்த ரிஸ்க கரீம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான விளக்கங்களை எழுதுகிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்களே சொல்லுவார்கள், ரிஸ்க கரீம் சங்கையான உணவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். சங்கையான உணவு அப்படின்னா வாழ்க்கையிலே தடைபடாத உணவு என்ற ஒரு அர்த்தம் எழுதப்படுகிறது. ஏன்னா ரிஸ்கி தங்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்போது அந்த ரிஸ்கினுடைய பரக்கத்து கெட்டு போறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பல்வேறு காரணங்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே பாவமான காரியங்கள் அடிக்கடி நிறைகிற போது, தௌபா செய்கிற குணம் குறைந்து போகிற போது, கோடி கோடியா சம்பாதிச்சாலும் மனோ ரீதியாக ஒரு வெறுமையாக ஆகிவிடுவான். கிதாபுகள்ல எழுதப்படுது. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பாவத்திலே இருக்கார், அவர் தொழுகிறார், நோம்பிக்கிறார், எல்லாமே செய்யறார். ஆனா ஒரு பாவத்தை அவரால் விட்டுவிட முடியவில்லை, அதை விட்டு வெளியே வர முடியல. அல்லாஹ் என்ன செய்வான்னா அதை திருத்துறதுக்கு மாத்துறதுக்கு ரிஸ்க்கு தங்கி பல லட்சம் ரூபாய் வருது. அவர் சம்பாதிக்கிறார், பிள்ளைங்க சம்பாதிக்கிறா செய்யுது, ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகுது. ஒரு ஒரு நிறைவு தன்மை குடும்பத்திலே இல்லை, ஒரு வசதியான அந்த வளமான நிலை இல்லை. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், உங்களை யாரையும் கஷ்டப்படுத்தி வீணாக்குறதுக்கெல்லாம் இங்க துனியாவுக்கு கொண்டு வரல, இது ஒரு வளமான வாழ்க்கை. இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே ரொம்ப சங்கையான ஒரு வளமான வாழ்க்கை. இதுக்கு நேர் மாற்றமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க வந்தா கஷ்டப்படணும், இல்லாம போகணும் உலகம் அப்படின்னு சொன்னாலே இப்படித்தான். அது ஹதீஸ்ல வருது, சிஜ்னுல் முஃமின் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு இது ஒரு சிறைச்சாலை. எப்ப எந்த அடிப்படையிலனா அவன் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறைச்சாலை, எதை பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறைச்சாலை, எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறைச்சாலை. இதைத்தான் பார்க்கணும், இப்படித்தான் சம்பாதிக்கணும், இப்படித்தான் வாழணும், இதுக்கு தான் சிறைச்சாலை. நிறைய பேர் விளங்கிக்கிட்டது ஏழ்மையிலே இருக்கணும், கஷ்டத்திலே இருக்கணும், சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு முஸ்லிமினுடைய சுன்னத் அப்படிதான் இருக்கணும், ஒரு காலமும் கிடையாது. சுகபோகமான வாழ்க்கை ஹதீஸ்களிலே வரும். எத்தனையோ பேர் நல்ல சுகமான மெத்தைகளிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய கரங்களிலே தஸ்பீகளை வைத்துக் கொண்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் ஓட்டிட்டு இருக்காங்க. கீழே போட்டிருக்கக்கூடியது வந்து நல்ல ரம்மிய மெத்தைகள், அவர் படுத்திருக்கிறது நல்ல சுகமான விரிப்பு, மேலே ஏசி, நல்ல சுகமா வாழ்றாரு. அந்த மனிதருக்கு அல்லாஹ் இங்கேயும் அருள் புரிந்தான், இதே நிலையில் அவர் மறுமையிலும் இருப்பார். அது இது எப்படி சாத்தியப்படும்? அப்ப நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு சொல்லித்தரப்பட்ட அந்த பார்வையில பார்த்தோம் என்று சொன்னால், இவன் இங்க கஷ்டப்படணும், சோத்துக்கு இல்லாம நிக்கணும், ஒரு முஸ்லீம்ங்கிறவன் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்றான். ஒரு காலமும் அந்த அப்படி ஒரு வாழ்க்கையை பதி வைக்கப்பட்டிருக்கிறது, தவறான ஒரு வாழ்க்கை. குர்ஆன் முழுக்க நீங்கள் கொடுங்கள் 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 என்றுதான் பேசும். எப்ப கொடுக்க முடியும்? இருந்தா தானே கொடுக்க முடியும். முதல்ல அதை ஏற்படுத்தியது இஸ்லாம். அதனுடைய வழிகள் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவோடு ஒன்றி போகிற அந்த நிலை ஏற்பட்டு விட்டால் அவன் நல்ல வளமா இருப்பான். மௌத்தாக போகிற வரை அவனுடைய ஆரோக்கியம் நிலை பெற்றதாக இருக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. மௌத்து வரையும் அவர் நடந்து, அவர் படுத்து, அவர் பிடித்து, அவர் சாப்பிட்டு, எல்லாமே அவரே செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும்னு போவார். இதுதான் சுன்னா, இதுதான் சுன்னா. அதே போன்று பொருளாதார ரீதியாகவும் நிறைவான நிலையை அடைந்து எல்லாருக்கும் கொடுத்து அவரும் சந்தோஷம் அடைந்து இப்படித்தான் இருப்பார். ஏன்னா ஹயாத்தன் தொய்யீப், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவான், ஃபென்டாஸ்டிக் லைஃப், ஒரு மூமினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஹயாத்தன் தொய்யீபா, மனதிற்குரிய வாழ்க்கை, மனதிற்கு இயைந்த வாழ்க்கை, சந்தோஷம் மிக்க வாழ்க்கை இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்கும். அப்ப அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரிஸ்கே கரீம் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்திலே மூமினுக்கு கொடுக்கப்படுகிற அதிகப்படியான பரக்கத்தான வாழ்க்கை. ரெண்டாவது, இதை ஒட்டியே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் ஜக்காத்துகளை கொடுக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அதே மடங்கு அல்ல அதை விட அதிகமான மடங்கு அவருக்கு அந்த காசுகளை திரும்ப தர்றான். 10,000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் 20,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலை வரும். அதுக்கு அடுத்த வருஷம் 50,000 வரும். அதற்கு அடுத்த வருஷம் 1,00,000 வரும். ஆனா அப்பையும் அல்லாஹு பார்ப்பான், இவர் தருகிறாரா 1,00,000 ரூபாய், இல்ல அந்த மனசு அப்போதைக்கு இடிக்குதா தரமாட்டேங்குதா, 10%, 100%, 2% கொடு அப்படின்னு சொன்ன பின்னாடி அதை கொடுக்கறதுக்கு இந்த மனசுக்கு மகிமை வருகிறதா, சந்தோஷம் வருகிறதா, அல்லது அழுகிறாரா? அப்ப ரிஸ்கே கரீம் அப்படிங்கிறது அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது, உயர்வான தன்மை, மகஃபிரத், பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே அன்னை ஆயிஷா அவர்களை முபர்ரவுன் என்ற வார்த்தையில, இந்த ஆயத்துல தான் மொத்தமாக அன்னை ஆயிஷாவின் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு, அந்த இழுக்கான அவச்சொல்லுக்கு வெளிப்படுத்தி அவர்களை, இட் இஸ் எ சர்டிபிகேஷன், அவர்கள் வெளிவருவதற்குன்றான ஒரு சான்றிதழை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தருகிறான். அன்னை ஆயிஷா மிக பரிசுத்தமானவர், முபர்ரவுன் அப்படின்னு சொன்னா இவர்கள் பேசுகிற பேச்செங்கே, அவருடைய இடம் எங்கே, அல்லாஹ் கேக்குறான் முபர்ரவுன், இவர்கள் வார்த்தையை விட்டு அவர் மிக தூரமானவர், மிக தூரமானவர். ஆகவே அந்த சிந்தனைகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம், நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களுக்கு துணையாக இணையாக வருகிற உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியே இருப்பார்கள். நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களும் கண்டிப்பாக அப்படித்தான் வந்து சேருவார்கள். அது இந்த உலகம் போட்ட அல்லாஹ்வினுடைய சுன்னத் நடைமுறை. அல்லாஹ் எந்த உயிருக்கும் எந்த ஆத்மாவுக்கும் அவன் அநீதம் புரிபவன் கிடையாது, அவனுடைய நீதத்திற்கு மேலே இன்னொரு நீதம் கிடையாது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லி, இதுவரை அன்னை ஆயிஷா அவர்களை குறித்தும் விபச்சாரத்தை குறித்தும் பேசி கொண்டு வந்த அந்த நீண்ட செய்திகளை, நீ கொஞ்ச நெஞ்சம் இல்ல என்னது, ஒரு ஒரு நீண்ட இது, போன ரமசானுக்கு ஆரம்பிச்சோம், முடிஞ்ச உடனே அல்லாஹ் வந்து நமக்கு விளங்குகிற பாக்கியத்தை, அமல் செய்கிற பாக்கியத்தை, அடுத்த ரமசானுக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு 2-3 வாரத்துல, இன்னொரு 1 மாசத்துல அடுத்த ரமசான்ல வந்து நிக்கிறோம். இவ்வளவு நாளும் இந்த 20 வசனங்களுக்குள்ளே சுத்தி சுத்தி அந்த வசனங்கள் நமக்கு கனியாக, காயாக, பழமாக, பூவாக எதையெல்லாம் தருகிறதோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குர்ஆனின் ஊடாக இந்த பூங்காவிற்குள்ளே சென்று அதனுடைய அந்த சுவாச காற்றை சுவாசிக்கிற, அதுல இன்பம் பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். ஒரு பெரிய விஷயம் அது. இப்ப அந்த செய்தியை முடிச்சுட்டு அல்லாஹு தஆலா புதுசா ஒரு செய்தியை ஆரம்பிக்கிறான். இதுவரை நான் சட்டத்தை குறித்து பேசினேன், அல்லாஹ் சொல்றான், எடுத்த உடனேயே சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரத்னாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத், ஒரு ஹைகோர்ட்ல இருந்து அல்லது ஒரு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்தால் எப்படி எழுதப்பட்டு வருமோ, இட் இஸ் எ ஆர்டர், இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் எ கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் முதல் துணியிலே பேசியிருந்தான். சூரத்துன் அன்ஸல்னா வஃபரத்னா வஅன்ஸல்னா, இது ஒரு சட்டம், விதியாக்கப்பட்டது, உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, இப்படி எல்லாம் நல்லா பேசினான். பேசிட்டு இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறான். இப்ப நாம் சொன்ன அந்த நோய்க்கு, நாம் சொன்ன அந்த விபச்சாரம், இந்த தடைகள், அவர்கள் மீது கொடுக்கப்பட வேண்டிய ஹத்துகள், கசையடிகள், கல்லால் அடித்துக் கொள்ளுவது, இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் செய்வதோடு அது செய்வதற்கு முன்னால் உங்க சொசைட்டிய நீங்க எதை நோக்கி எஜுகேட் பண்ணணும், இந்த நோய் எங்கிருந்து ஆரம்பிக்கும், இந்த நோயை களைகிற அதற்கு கொடுக்கிற டோசேஜ், அந்த நோயாளியை அல்லது அந்த நோயுற்ற மனதை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி பண்படுத்த வேண்டும், நோயிலிருந்து வெளியே எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகளை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் ஆரம்பிக்கிறான். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி, இட் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் கைட்லைன்ஸ். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்கள், நம்முடைய பெண்கள், பெண் குழந்தைகள், மனைவிகள், சகோதரிகள் எல்லாத்துக்குமே, குறிப்பாக நம்முடைய ஆண் குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு தகப்பனார் இதை பாடம் மாதிரி எடுக்கணும். நம்ம போன வாரம் சொன்னோம்ல, சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொன்னது, அது ரெண்டாவது சைடு, அது இன்னொரு, அதனுடைய இன்னொரு கருப்பு பக்கம், எதை ஒரு மாணவன் தெரிந்து கொள்ளக்கூடாதோ, எதை ஒரு மனுஷி ஒரு பெண் பிள்ளை தெரிந்து கொள்ளக்கூடாதோ, இன்றைக்கு தெரிந்து கொள்வதற்குரிய சாதனங்களும் அதனுடைய அமைப்புகளும் ஏற்பட்டு விட்டதோ, அந்த இரண்டாவது பக்கத்தை குறித்து அவர்கள் அறியக்கூடாது அப்படிங்கறதான் போன வாரம் நம்ம பேசினது. இது அல்லாஹுவே சொல்லி தருகிறான், இந்த நோயை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்துங்கள், அவர்களை சிறிய வயதிலிருந்து அவர்களை பண்படுத்துங்கள். ஒரு அற்புதமான இப்படி உள்ள போனோம்னு வைங்களேன், இந்த கைட்லைன்ஸ் இருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி, இது சட்டம் அல்ல. அல்லாஹ் இப்ப சொல்ல போறது சட்டம் அல்ல, இட்ஸ் எ கைட்லைன். அந்த குழந்தைகளை, நம்முடைய பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை பக்குவமாக பாதுகாப்பதற்கு, நம் சகோதரிகளை, நம்முடைய தாய்மார்களை, பெண்கள் குலத்தை எப்படி பாதுகாத்து அவர்களை இந்த உலகத்திலே பரிசுத்தமான்களாக கொண்டு போய் மறுமையிலே நம்மோடு அமர வைப்பதற்குரிய அந்த பண்புகளை குறித்து அல்லாஹு தஆலா பேசுறான். முதல் ஆயத் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. ஈமான் கொண்டவர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமில்லாத ஒரு காலத்தில், குலப்பெருமைகள் இனப்பெருமைகள் மட்டுமே உயர்ந்தோங்கியிருந்த காலத்தில், இனத்திற்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டைகள் தொடர்ந்து மூண்டு கொண்டிருந்த காலத்திலே, ஏன்னா அது அப்படி வரும் இல்லையா, உயர்குலத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வது. இன்னைக்கு வரையும் அந்த நோய் போல நல்ல நம்ம இன்றைக்கு நம்மோடு வாழுகிற இந்த இந்திய பண்பாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த என்னது அந்த முக்கோண வடிவம் கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் போயிருக்கக்கூடிய இந்த சாதி நிலை சமன்பாடு அல்லது இது சார்ந்த சிந்தனைகள், கீழ் உள்ளவர்கள் தங்கள் மேலுள்ளவர்களோடு தங்களை இணைத்துக் கொள்ள பிரியப்படுகிற ஆசைப்படுகிற, நானும் வந்து இவங்களோட எங்க கேஸ்டும் ஒண்ணுதான். ரெண்டாவது, அதை அப்படி அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுவதோடு தனக்கு கீழே சில அடி மனிதர்கள், எங்களை விட இவங்க கீழானவங்க அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும், அப்படி இருந்தாதான் நாங்க மேல நிலைச்சிருக்க முடியும் என்ற இந்த மோசமான மிக கேவலமான 2019 வானத்துக்கு போனோம் பூமி கீழே போனோங்கிற காலத்திலேயே அவனும் சதையும் அவனும் இரத்தமும் அவனும் நாளங்களோடு இருக்கிற இன்னொரு மனிதனை அவ்வளவு கேவலமாக பார்க்கிற இந்த காலத்தில், 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனரல் ஹியூமன் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், அவனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும், பண்பாடு எப்படி இருக்கணும்னு பேசின இத இந்த ஆயத்துக்கள் எல்லாம் பார்த்தானே, எனக்கு அப்படியே அல்லாஹ் இந்த சமூகத்தை எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறான், நாம் ஏமாளிகளாக எப்படி நிக்கிறோம்னு தோணுது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாம் வளர்ந்து விட்டோம், நாம் புரிந்து விட்டோம், நாம் வாரி விட்டோம், நம் கல்ச்சர் மாறிடுச்சு, நாம் சயின்டிபிக்கா மாறிட்டோம் என்ற சிந்தனைகள் எல்லாம் அல்ல. எதுவரை ரசூலுடைய சுன்னாக்கள் நம்மிடத்திலே வரவில்லையோ நாம் மிருகமாகத்தான் இருப்போம். இது முஸ்லிம்களுக்கு நடத்த வேண்டிய ஒரு பாடம். பெருமானாருடைய குணங்களே வந்தால், வழிமுறைகள் நம்மிடத்திலே வந்தால் நாம் மனிதர்களாக இருப்போம். நான் காலத்தால வளர்ந்துட்டோம், நாங்க பெருசாகிட்டோம், எங்களுக்கு இந்த சுன்னாக்கள் இது என்ன, இந்த சுன்னத்தெல்லாம் தேவையா, இதெல்லாம் இன்னைக்கு வேணுமா, எங்களுக்கு ரசூல் முன்னோடியா, ரசூல் முன்னோடியாக இருக்கட்டும், இதுல எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை என்றெல்லாம் நாம் மாறி போனால் நாம் மிருகங்களாக மாறி போவோம் என்பதற்கு இந்த ஆயத்தை விட இன்னொரு அத்தாட்சி இருக்கவே முடியாது. அப்ப இந்த ஆயத்துல எல்லாம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் இல்லங்கள் அல்லாத வேறு இல்லங்களிலே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால், ஹத்தா தஸ்தானிசு, நீங்கள் அவர்களிடத்திலே அனுமதி பெறுங்கள், வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த குடும்பத்தாரிடத்திலே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், தாலிக்கும் கைருல் லக்கும், இது உங்களுக்கு காலம் காலமாக இதுதான் உங்களுக்கு சிறந்த வழி, லஅல்லக்கும் தத்கரூன், நீங்கள் விளங்கிக் கொள்ளுவதற்காக வேண்டி இந்த செய்தியை நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். இதுவரையும் ஏதோ ஒரு கோணத்திலே போய்கொண்டிருந்த செய்தி திடீர் என்று அதை நிறுத்திவிட்டு அல்லாஹு தஆலா புதுசா ஒன்னு ஆரம்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், நீங்கள் உங்கள் வீடு அல்லாத வேறு வீடுகளிலே நுழைய வேண்டாம், ஹத்தா தஸ்தானிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்க அனுமதி பெறணும், அவர்களிடத்திலே சலாம் சொல்லணும், இது ரெண்டும் தான் உங்களின் மீது சிறந்த ஒரு அதபாக இருக்கும், உங்களுடைய ஒரு ஒழுக்க நடைமுறையாக இருக்கும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் இங்கே சொல்லித்தான். இப்போ இந்த ஆயத்துக்கும் இதுவரையும் நம்ம படித்த மேல உள்ள விபச்சாரம் குறித்தான அல்லது கேடுகட்ட இழிநிலையான அடுத்த பெண்களை குறித்து அவதூறு பேசுகிற அந்த நிலைக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு செய்தி நமக்கு தெரியும். அதிகமான இந்த செய்திகளுக்கு காரணம் சந்தேகம். இது அடுத்தவங்களை இட்டு கட்டுறதோ அல்லது மனைவி இட்டு கட்டுறதோ அல்லது இது போன்ற இந்த விபச்சார குற்றம் சாட்டுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒரே செய்தி தான், சந்தேகம். அந்த பொண்ணு அந்த பையன் கூட போனது மாதிரி இருந்துச்சு, அவளை மாதிரியே தெரிஞ்சு, அவளா தெரியாது, அப்படித்தானே? இதுல ஏற்கனவே அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை குறித்து அவர்கள் மீது கணவர்கள் குற்றச்சாட்டு சொன்னால் அல்லாஹ் ஒரு அற்புதமான தண்டனையை சொன்னான், அவர்களின் மீது அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னான். அதுக்கு விளக்கம் சொல்லுகிற போது நான் சொன்னேன், அது என்ன, கணவன்மார்களுக்கு லானத்தும் லானத்தின் அல்லாஹ்வினுடைய அந்த இறை அவனுடைய ரஹமத்தை விட்டு தூரமாவதும், பெண்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபம், இது என்ன அல்லாஹுக்கு நீதமே இல்லாம இங்கிட்டு ஒண்ணு இவர் ஒரு வார்த்தையை சொல்லணும் அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுல முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதினார்கள், அல்லாஹுவினுடைய கோபம் என்று எங்கெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு சொல்லுகிறானோ குறிப்பாக யகூதிகளை பற்றி தான் அல்லாஹு சொல்லுகிறான். ஏன்னு கேட்டா யகூதிகள் சத்தியம் வந்த பிறகு அதை மறுத்தவர்கள், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏமாத்தினவன். அதனாலதான் முதல் சூறாவிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால சொன்னா, கைரில் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்திற்குண்டானோர் வழி அல்ல, இது யகூதிகளின் வழி அல்ல, கோபத்திற்குண்டானோர் காலம் காலமாக இறைவனின் கோபத்திற்குண்டானோர் யகூதிகள். அப்ப அந்த இடத்தை அந்த முஃபஸ்ஸிர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, இந்த இடத்துல எதுக்கு தெரியுமா அல்லாஹ் கோபம்னு சொல்றான், ஒரு பெண்ணை குறித்து எவ்வளவு பேர் அந்த கணவன் இட்டு கட்டி ஊரே சொல்லி எல்லாமே சொன்னாலும் ஒரே ஒருத்தருக்கு உண்மை தெரியும், யாருன்னா அவ அந்த பெண். யாரு என்ன பேசினாலும் இவர் கூட சில நேரத்தில் மாத்தி பார்த்துருந்துருக்கலாம், அல்லது இவனுக்கு மனநோயா இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்ல, சில பேருக்கு சீசனோபெரினியா வந்த மாதிரி இருந்தது, என் பொண்ணாட்டி யார்ட்டையும் பேசினது மாதிரி இருந்தது, இப்படி எல்லாம் பேசலாம், சீசனோபெரினியா நோயாளியாக அவன் இருக்கலாம். ஆனால் இந்த உண்மையை ஒட்டுமொத்த குத்தகை எடுத்தவள் தெரிந்தவள் அந்த பெண் மட்டுமே அல்ல. அந்த இடத்துல சொல்றான், அந்த உண்மையை தெரிந்தும் அவள் மறைத்தாள் என்று சொன்னால் கைரில் மஹ்பூபி அலைஹிம், இறைவனுடைய கோபத்திற்குண்டான அந்த வழியை அவள் தேர்ந்தெடுத்தாள் என்ற அர்த்தம் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப அதே போன்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், நீங்க லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும், உங்கள் வீடு அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் அனுமதியின்றி சலாம் சொல்லாமல் நுழைய வேண்டாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா நோய்க்கும் காரணம் சந்தேகம். எந்த பெண்ணை குறித்தும் எந்த ஆணை குறித்தும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே சந்தேகம்தான். அந்த சந்தேகத்தை ஒட்டு மொத்தமாக அறுக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நடந்து கொள்ளுதல் மட்டுமே முடியும், உண்மைதானே? இந்த உலகத்துல சில ரியாலிட்டிகளை செஞ்சுதான் ஆகணும், சில நேரத்தில் சில இடங்கள்ல சில விஷயங்களை அடாப்ட் ஆகி தான் போகணும். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி ஹைவேல நிக்கிறோம், ஆடி காரு 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து நம்ம கார் வாங்கி வச்சிருக்கோம், சிக்னல் போட்டிருக்கான், அவர் சொல்றாரு நான் ஏன் நிறுத்தணும், ஏன் காரு, ரோட்டுக்கு காசு கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் செஞ்சிருக்கேன், பெட்ரோல் நான் போட்டிருக்கேன், நான் அழுத்தினா போகும், நான் சிக்னல்ல நிக்க மாட்டேன்னு ஒருத்தர் போறாரு, என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்தில் என்ன 108 வரும், நம்ம ஊர் பாஷையில் சொன்னா 108 வரும், அதுக்கு முன்னாடியே இஸ்ராயல் வச்சுலாம் வந்துருவாரு, வந்து ஆளத்துக்கிட்டு போயிருவாரு. ஏன் காரா இருந்தாலும் அது 80 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அது நான் பெட்ரோல் போட்டிருந்தாலும் உலக ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம அடாப்ட் ஆகி தான் போகணும், அதோடு சேர்ந்து தான் பயணிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த ஆயத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை இறைவன் சொல்லி தருகிறான், நீங்கள் உங்கள் வீடு அல்லாத வேறு வீடுகளில் நுழைந்தால் நீங்கள் அனுமதி பெறுங்கள், சலாம் சொல்லுங்கள், இந்த பழக்கத்தை உங்கள் குழந்தைகளிலிருந்து ஏற்படுத்தி கொடுங்கள், அவங்களிருந்து சொல்லித்தாங்க. ஏன் இப்படி சொல்லித்தரணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யூ மேக் தம் பிராக்டிஸ், அவர்களை பழக்குங்கள். ஒரு ஹதீஸ் இல்ல, ரெண்டு ஹதீஸ் இல்ல, எத்தனையோ ஹதீஸ்கள்ல வருது. ஒரு ஹதீஸ்ல குறிப்பா வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து அனுமதி கேட்கிறார் உள்ளே வர்றதுக்காக வேண்டி, அலிச் அவர் கேட்கிறார், நான் உள்ள வரலாமா அல்லது அப்படியே போயிருட்டா, வரலாமா போகட்டா? அந்த காலத்துல இருந்த பழக்கம் ஜாஹிலியத்தினுடைய பீரியட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, காலை நன்றிகள், வாழ்த்துக்கள், காலை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிருவாங்க. அடுத்த வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, அடுத்த வீட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு அங்கிருந்து வருவான். ஏன்னு கேட்டா இப்ப இருக்க மாதிரி கதவு லாக்கு அந்த சூழ்நிலையும் நமக்கு விளங்கணும்ல. இந்த குர்ஆன் ஆயத்து எப்ப இறங்குச்சு அப்படிங்கறது நமக்கு விளங்கணும்ல. இப்ப இருக்கிற மாதிரி டோரு வைக்கிறது, அதுக்கு வெளியே ஒரு வால் கட்டி அதுல ஒரு டோர் போட்டு அங்க ஒரு கேமரா வச்சு, இல்ல அங்கிருந்து போன் அடிச்சு பேசி கதவை திறந்து விட, அப்படிலாம் அங்க இல்ல. அப்வாபுஹும் சுதுருஹும், ஹதீஸ்ல வருது அவர்களுடைய வாசலே வெறும் துணிகளால் மறைக்கப்பட்டது தான், துணி தொங்கும் பர்தா, அந்த பர்தா தான் அவர்களுடைய கதவு. இப்ப எப்படி ஒருத்தர் அனுமதி கேட்கறது அப்படிங்கறத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி தர்றான். உங்களுடைய முஸ்லிம்களை பழக்கங்கள், ஒரு சமூகத்தின், ஒரு சொசைட்டியினுடைய அவர்களுடைய சிந்தனை எப்படி மாறி போக வேண்டும், அவர்களுடைய குணம் எப்படி, இதுதாங்க இஸ்லாம், இதுதாங்க குர்ஆன். இப்ப விளங்கிக்கீங்க, இதை தாண்டி நமக்கு இன்னொன்று இல்லை. இதை தாண்டி ஒருவர் இஸ்லாத்தை தேடினால் அவர் வேறு எதையோ தேடுகிறார் அர்த்தம். இதுதான் இந்த அல்லாஹுவினுடைய வேதத்தினுடைய வாசகத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் எந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறான் அதெல்லாம் கிடைக்கும். இது என்ன அது அப்படி நான் இருக்கேன் பாரு அப்படின்னு நம்மளா ஒரு இஸ்லாம டிராக் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கும் நபிக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நாம் மனிதர்களாக வாழுவதற்கு பெருமானாருடைய சுன்னத்தையும் அவர்களுடைய வழிமுறையையும் தவிர இன்னொன்று கால காலத்திற்கும் கிடையாது. நாம் தேடினோம்னா நாம் தோற்று போவோம். நம்மளை நம்ம அறிவாளின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம வேற ஏதாவது ஒண்ணு தேடினோம்னா நம் வாழ்க்கையில் நாம் தோற்று போவோம். நாம் ஜெயிப்பதற்காக வேண்டி பிறந்தவர்கள், இந்த உலகத்தில் தோக்கிறதுக்கு பிறப்பல்ல. என்ன வெண்ணைய கையில வச்சுட்டு குருடை மாதிரி அலைஞ்சா நம்மளை விட கீழ்த்தரமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், நீங்க உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா கதவை தட்டுங்க. இதற்கு எழுது ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது எழுதுறார், நம்மை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்த அந்த அல்லாஹுக்கு பொருட்களுடைய தாரதன்யமே விளங்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் புரியும். கிரியேஷன்ஸ் எதெல்லாம் உலகத்தை அல்லாஹ்வை தவிர மீது எல்லாமே கிரியேஷன் தான், அது எதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன். இந்த உலகத்தில் உள்ள வானம் பூமி அதாவது கோள்கள், மாடு, மனுஷன், மிருகம் எல்லாமே படைப்பினங்கள் தான். ஆனால் ஒரே ஒரு சுன்னத்தை மட்டும் அல்லாஹ் இந்த படைப்பினங்களிலே விதித்தான், மனிதனுக்கு மட்டும் பழக வேண்டும் என்ற செய்தியை பதித்துவிட்டு மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பழக்கத்தை பிறப்பிலேயே ஏற்படுத்திட்டான். அதுதான் வித்தியாசம். கோழிக்கு எந்த தாயும் போய் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எப்படி வந்து நீ கொத்தி சாப்பிடணும்னு சொல்லி தரதில்ல. எந்த மாட்டுக்கும் இப்படித்தான் பால் குடிக்கணும்னு எந்த காலேஜ்லயும் போய் எந்த மாடும் சேர்த்து விடுறதில்ல. நல்ல விளங்கணும். எந்த பறவைக்கும் இப்படித்தான் பறவையை தேடணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வந்து குடும்பம் நடத்தணும், இப்படித்தான் குஞ்சுகளை பொறிக்கணும், எந்த பறவையும் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. இது உலக நியதி, பிறந்த உடனே அதுக்கே தெரியும். ஏன்னு கேட்டா இட் இஸ் இன்பில்டட். விளங்குதா? நம்ம எதை கீழாக நாம் நினைக்கிறோமோ, எந்த பொருட்கள் எல்லாம் ஆறறிவில்லை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த பொருள் தான் நம்மளை விட அறிவு ரீதியாக ஜாஸ்தியானவை. என்ன பிறக்கும் போதே இறக்கும் வரை தனக்கு என்ன தேவை, தான் எப்படி நடை போட வேண்டும் என்பதை அது தெரிந்துதான் பிறக்கிறது, அப்படியே மரித்தும் போகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே பிறக்கும் போதும் கடைசி காலத்திலையும் இவனுக்கு எதையும் தெரியாது, ஒன்னு ஒன்னா சொல்லிக் கொடுக்கணும். பிறந்த உடனே இப்படித்தான் சாப்பிடணும், பால் கொடுக்கணும், இவனை தூக்கி தூக்கி கொஞ்ச நாளைக்கு 6 மாசம் 1 வருஷம் வரையும். அப்புறம் இவன் திரும்பி உள்ள ஆரம்பிச்ச பின்னாடி இவனுக்கு எப்படி 4 காலில் நடப்பது பழக்கி கொடுக்கணும், அப்புறம் எப்படி எழுந்து நிற்பது, எப்படி நடப்பது பழக்கி கொடுக்கணும், அப்புறம் எப்படி ஓடுறது பழக்கி கொடுக்கணும், இந்த வயசுல இதை சாப்பிட்றது பழக்கி கொடுக்கணும், சட்டை எப்படி போடுறது பழக்கி கொடுக்கணும். நான் சொல்றது விளங்குதான். இட் இஸ் எ பிக் நாலேஜ். இது சாமானியமான அறிவல்ல, இது ஒரு மிகப்பெரிய அறிவு. இந்த சூத்திரத்தை, இந்த ஃபார்முலாவை முன்னாடி வச்சு அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுறான், மனிதா நீ பெரிய அறிவாளி நினைச்சுக்காத, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய போறங்கிறது உனக்கு தெரியாது. அறுபது வயசான பின்னாடி அல்லது ஐம்பது வயசான பின்னாடி பயங்கரமா பேசுவாரு. ஆனா ஒரு எழுபத்தஞ்சு வயசுல ஒரு குச்சியை பிடிச்சி நடக்கணும்னா முடியாது, இன்னொருத்தையும் கொஞ்ச நாளைக்கு பழகணும். என்னங்க ஐம்பது வயசுல உலக அறிவாளியா தெரிஞ்சுங்களேங்க, எழுபத்தஞ்சு வயசுல குச்சியை பிடிச்சி நடக்க தெரியாதுங்க. இது இந்த இன்சானுடைய இயலாமை, நல்ல விளங்கணும். இந்த மனித படி படைப்பினுடைய அல்லாஹ் ஏற்படுத்திய ஏதாவது ஒரு வகையில் இவன் தேடுதலோடு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்திய ஜோடு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுற அறிவு, நாங்கெல்லாம் 2019 இங்க இருந்து ராக்கெட் விடுறோம் பேசுறது, அது எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வீட்டு உங்கள் வீடு அல்லாத, இந்த இடத்துல ரெண்டு செய்தி, ஒன்னாவது சலாம் சொல்லி அனுமதி வாங்கி உள்ளே போவது அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு பழக்கமே இல்லை. ஹதீஸ்களில் வருது, இமாம் இப்னு கதீர் அவங்க எழுதுறாங்க, முன்னாடி காலத்துல மனிதர்கள் ஹய்யீத்தும் சபாஹன் என்று சொல்லுவார்கள், திரையை விளக்கிக்கிட்டு உள்ள போயிருவாங்க. அவங்க வீட்டில் என்ன நிலைமையில் இருக்காங்கலாம் அவங்களுக்கு தெரியாது, ஒன்று. ரெண்டாவது, அரபு நாடு முழுக்க இஸ்லாம் வருவதற்கு முன்னும் அப்புறம் இஸ்லாம் வந்த பின்னாடி அது இன்னும் சிஸ்டமைஸ் ஆகும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம் இந்திய கலாச்சார மரபில் குடும்ப அமைப்பு என்பது இருப்பதை போன்று அரபு கலாச்சாரத்தில் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நிறைய நேரங்கள் இந்த பிரச்சனை வரும். ஹதீஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி, குரான படிக்கிறதுக்கு முன்னாடி குரான் இறங்கிய சூழ்நிலையை படிக்க சொல்லி சொல்லி தருவாங்க மரசாக்கல்ல. இந்த ஹதீஸ் எப்ப இறங்குச்சு, இது இறங்குற நேரம் ஹிஜ்ரத்துக்கு முன்னா பின்னா, அப்ப சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருந்துச்சு, பெருமானார் அப்ப எப்படி இருந்தாங்க, இந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்குச்சின்னு சொல்லி தருவாங்க. அதுல ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துகள் இறங்குகிற போது அந்த மக்கா மதீனாவினுடைய சூழ்நிலைகளிலே குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாம் இந்திய சூழ்நிலையில் இன்றைக்கு வாழுகிறோமே இதற்கு நேர் மாற்றமா இருந்துச்சு. நாம் வாழுகிற இந்திய சூழ்நிலையில் கலாச்சாரம் பண்பாடு என்று இந்த பேசுகிற இந்த மக்கள், நம்முடைய சகோதர மக்கள் இருக்கிறார்களே, இவங்கள்ட்ட குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற, கூட்டு குடும்ப அமைப்பு, எல்லாரும் ஒரே இடத்துல, அத்தா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அப்படி இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அங்கிட்டு போவாங்க. ஆனா அந்த குடும்பம் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு அமைப்பா இருந்துச்சு. ஆனா அரபு மக்களிடத்துல அப்படி ஒரு அமைப்பே இல்லை. வேற எப்படிங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, தாய் தந்தை ஒன்னா இருப்பாங்க, திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அவரை வீட்டில இருந்து கலட்டி பக்கத்திலே ஒரு வீடு கட்டி அல்லது பக்கத்திலே ஒரு ரூம் பிடிச்சி அவரை வச்சுக்குவாங்க. அவர் ஃபேமிலியோட அந்த ரூம்ல இருப்பார், அந்த வீட்டில். ரூம் அப்படிங்கறதனுடைய மீன்ஸ் தனி வீடு. பெருமானாருடைய ஹதீஸுகள்ல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு மனைவிகளுக்கு பள்ளிவாசலை சுத்தி குருஃபா இருந்துச்சு, அறைகள் இருந்துச்சுன்னு. அறைகள் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வச்சிருக்க மாதிரி நம்ம வீடுகள்ல 10 அறை 15 அறை வச்சு கேட்டுறமே அப்படி ரூம் அல்ல, தனித்தனி வீடுகள், சின்ன சின்ன வீடுகள், ஆனா அது தனித்தனியான வீடுகள். இது அரபுகளுடைய இயற்கையான ஒரு அமைப்பு. இந்தியாவில் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை, ஒன்னாவது அதை விளைக்கணும். ரெண்டாவது, அப்படி வீடுகள் இருக்கிற போது நாம் வீடு, நம்முடைய வீடு என்பது நம்முடைய மனைவி, நம்மளுடைய மக்கள் வாழுகிற அந்த வீட்டுக்கு பெயர் தான் பைத். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்கள் அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த வீடு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பயசையில பேசணும்னா நமக்குன்னு ரூம் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல வீட்டில், அந்த ரூமுக்குள்ள நீங்க போறதாக இருந்தால் நீங்கள் அனுமதி பெற தேவையில்லை. ஆனால் அது அல்லாத மற்ற இடங்களுக்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சார அடிப்படையில், வீடுகளுடைய அடிப்படையில் லிவிங் ரூம்னு ஒன்று வச்சிருப்பான், பெரிய ஹால் ஒன்று இருக்கும். ஒரு வீடு, அண்ணனுக்கு ஒரு ரூம் இருக்கும், தம்பிக்கு ஒரு ரூம் இருக்கும், அல்லது ஒரு பொதுப்படையில அத்தா அம்மாலாம் இருப்பாங்க, அல்லது பொது ரூம் இருக்கும். இவர் வர்றவர் விறுவிறுன்னு கிளம்பி வந்துருவார். நல்லா மீண்டும் சொல்லுகிறேன், இஸ்லாமிய சட்டங்களை நாம் பின்பற்றாத வரை, இதனுடைய கனிகளை சுவைக்காத வரை அல்லாஹ்விடத்திலிருந்து பெரிய உதவியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாய் வழியா பேசிக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லாத்தையும் இறக்கி கொடுத்தாச்சு, வெண்ணையை உருக்கி கொடுத்தாச்சு, சாப்பிட வேண்டியது பயனடைய வேண்டியது நீயி, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படியெல்லாம் எங்கெங்க அனுமதி கேட்க முடியும்? இன்னைக்கும் சில பேர் சொல்லுவான், உங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் அனுமதி கேட்டு தான் போக வேண்டும். இன்னைக்கு இந்தியாவினுடைய இந்த கலாச்சார சிஸ்டத்துல இந்த கல்ச்சரல் இந்த சொசைட்டியினுடைய சிஸ்டத்துல வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி கேட்டு சலாம் சொல்லித்தான் போக வேண்டும். இது இஸ்லாமிய நடைமுறை. இட் இஸ் நாட் எ ஹுக்கும், இட் இஸ் நாட் எ ரூல். இப்ப இந்த ரூல ஒருத்தர் உடைச்சிட்டாருன்னா அவரை கூப்பிட்டு தலையை வெட்ட மாட்டாங்க, கல்லால் அடிச்சு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றா, தாலிக்கும் ஹைருல்லக்கும், இட் இஸ் எ கைடன்ஸ், இட் இஸ் எ கைட் லைன். மேல நீங்க சொன்ன நோய்க்கு, அந்த விபச்சாரம் என்ற நோய்க்கு, இட்டுக்கட்டு என்ற நோய்க்கு பரிகாரம் நீங்கள் தேடணும்னு நினைச்சா உங்க வீடுகளை நீங்கள் இப்படி அமையுங்கள். நீங்கள் உங்கள் வீடு அல்லாத மற்ற வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அனுமதி பெற வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். இது ரெண்டையும் செய்ய சரி. அந்த காலத்துல இது பல விஷயங்கள் நடந்துச்சு. இதற்கு சபபுல் நுசூல், ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சு, பெருமானாரின் மீது இந்த ஆயத்து இறங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு இமாம் இப்னு கதீர் என்று சொல்லுகிற அந்த முஃபஸ்ஸிர், அந்த தஃப்ஸீருடைய ஆசிரியர் எழுதுகிறார். ஒரு பெண்மணி, அன்சாரிகளுடைய பெண்மணி, மதீனாவிலே வாழுகிற ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட பொதுவாகவே அந்த மதீனா காரங்கள்ட்ட வந்து விவசாயம் பண்றவங்க விவசாயிகள், மக்கா காரங்க வந்து பிசினஸ் மேன்ஸ், எப்போதுமே பிசினஸ் பண்றவங்கள்ட்ட நல்ல காசு இருக்கும், செல்வ செழிப்பா வாழுகிற ஆளுகள். மதீனா காரங்க இருக்காங்களே கொஞ்சம் எப்போதும் அந்த நிலத்தை வச்சுக்குவாங்க, கீறுவாங்க, அதுல ஏதாவது போடுவாங்க, அதுல இருந்து வர்ற இதை எடுத்து வச்சுக்குவாங்க, யாராவது வருவாங்க மற்ற பொருளை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப ஒரு சாதாசீதாவான ஒரு வாழ்க்கை நிலை தான் மதீனாவினுடைய வாழ்க்கை நிலை. அதனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்பது பெரிய லெவல்ல இருக்காது. சில குடும்பத்துல ஒரே ஒரு டிரெஸ் தான் இருக்கும், ஒரு வேட்டி மேல போட்டுக்கிறதுக்கு ஒரு துண்டு அல்லது ஒரு சட்டை. இன்னும் சில ஹதீஸ்கள்ல வருது, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் சேர்த்தே ரெண்டு பொருள் தான் இருந்துச்சு. அந்த அம்மா போட்டுக்குச்சு அப்படின்னு சொன்னா இவர் கீழே வேலையை கட்டிக்குவார், அவ்வளவுதான் இருக்கும். இவர் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா குடிய வெட்டி அந்த அம்மா கீழே இறங்கிக்குவாங்க, இவர் அந்த துண்டை வாங்கி போட்டுட்டு போவார். இவ்வளவு கரீபி. இப்ப இந்த ஹதீசுகள்லாம் பார்த்தா தான் இது விளங்கும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு முடியாத சூழ்நிலை. அப்போ ஒரு பெண்மணி சொல்றாங்க, யார சூழல்லா ரசூல்லாட்ட வந்து கேட்கிறாங்க, என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆடைகளும் மிக கம்மியானது, என்கிட்ட இருக்கிறதே ரெண்டு ஆடை தான், நான் ஒன்னு உடுத்திக்குவேன் அப்புறம் இன்னொன்னு காய போடுவேன், குளிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் ரெண்டுமே அழுக்காயிரும், அப்ப முடிஞ்ச அளவு பொத்திக்கிறதுக்கு ஒரு ஆடையை வச்சுட்டு இன்னொரு ஆடையை கழுவி போடுவேன். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய வீட்டுக்குள்ள வர்றார். நான் வந்து எனக்கு அவர் வர்றது வந்து சிரமமா இருக்கு, என்ன வாப்பா தானே, வாப்பாவாக இருந்தாலும் நான் வந்து அரைகுறை ஆடையோடு இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் உள்ள வர்றார், அவர் மட்டும் வர்றாருன்னு பார்த்தா எங்க குடும்பத்திலிருந்து இன்னொரு சொந்தக்காரனும் உள்ள வர்றார். நான் என்னுடைய மகனும் என்னுடைய தந்தையும் கூட என் ஆழத்தை பார்க்க கூடாது நான் விரும்பாத சூழ்நிலையில் அப்படி இருக்கும்போது இவர் வந்தார், அவர் வந்தார், அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது மதீனாவில் இப்படி பெண்கள் இருப்பது புதிதல்ல அவங்களுக்கு, இந்த ஆடைகள் வந்து கம்மியா இருந்து அதை மூடிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அந்த பெண்ணுக்கு அது உள்ள குத்துது. அது குத்தின உடனே பெருமானார்கிட்ட வந்து இந்த செய்தியை பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யார சொல்ல, எனக்கு நான் விரும்பாத சூழ்நிலையில் என்னிடத்தில் என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய உறவுக்காரரும் இப்படி வந்தார்கள், நான் அதை விரும்பவில்லை, என் மனசுக்கு அது பிடிக்கல. இதை பேசி முடிச்ச உடனே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறங்கணும். ஹதீஸ்கள் வருது, இமாம் இப்னு கதீர் அழகா எழுதுவார், உடனே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறங்கணும், உங்கள் வீடு அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் நுழைவதாக இருந்தால் அனுமதி பெற்று சலாம் சொல்லித்தான் உள்ளே நுழைய வேண்டும், அதுவரையும் நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்ற இந்த ஆயத்து அதுக்கப்புறம் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே தங்களுடைய சஹாபாக்களை 2018ல் கியாமத்து நாள் வரை எவ்வளவு அறிவும் எவ்வளவு கல்ச்சரும் உயர்ந்ததாக கருதப்படுமோ அத்தனையும் சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க. நல்ல உள்வாங்கிக்கணும். இன்னைக்கு 2018ல் நாங்கெல்லாம் பெரிய அறிவாளின்னு பேசுறான்ல, இது அல்ல, இதை தாண்டி கியாமத்து நாள் வரை இன்னும் எவ்வளவு உயர்வான குணங்கள் வருமோ அத்தனையும் தன்னுடைய சகாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தா வளர்த்தாங்க. ஒரு நாள் நாயகம் சல்லா அலிசனம் உள்ள உட்காந்துருக்காங்க வீட்டில், அப்ப இந்த அனுமதி வந்தது பின்னாடி அந்த சஹாபி வர்றார், அலி ஜுவான் லிச், அவர் வந்து கேட்கிறார், If I want to permitted, otherwise I will return. எனக்கு உள்ள அனுமதி, நான் வர்றேன் இல்லைனா நான் போறேன் அப்படிங்கிறார். இதை பார்த்து இந்த சத்தம் கேட்குது ரசூல்லா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தவங்க தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண், அவன் ஒரு அமத் ஒரு அடிமை இருந்தான். ஹதீஸ்கள்ல வருது அந்த அம்மாவுக்கு பேரு ரௌதா. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, யா ரவுதா கூமி, ரவுதாவை நீ எந்திரி இங்கே வா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி சொன்னாங்க, நேர் போய் அவருக்கு எப்படி பர்மிஷன் கேட்கறது அப்படிங்கிறத டீச் பண்ணும் அப்படின்னாங்க. அவர் எப்படி வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறத அவருக்கு போய் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த அம்மா வெளியே எந்திரிச்சு வந்துச்சு, வந்து சொல்லிச்சு, இப்படி கேட்கக்கூடாது, நான் வரட்டா அல்லது போட்டா, நான் வரட்டா அல்லது போட்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், வீட்டில் உள்ளவரே உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும், நான் உள்ளே வரலாமான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாயம் சொல்லா அலிசலம் அந்த அம்மாட்ட சொல்லி அவருக்கு போய் சொல்லுங்க. இந்த அம்மா போச்சு, போகிறதுக்குள்ள இங்கே பேசினேன் நான், இது வந்து நாயம் சொல்லா அலிசலம் பில்டிங்லாம் வந்து பெரிய பயங்கர பங்களாவா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரே ஒரு திரை தானே, இங்கே பேசினது அங்கே சத்தம் கேட்டுருச்சு அவருக்கு, ஓ இப்படி தான் ரசூல்லா கேட்க சொல்கிறாங்கன்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த அம்மா போனோடனே அவர் கேட்டாரு, உடனே சொல்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், அப்படி தான் அப்படி தானே கேட்கணும் அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, கரெக்டு தான் அப்படின்னு. அப்போ பெருமானா சொன்னாங்க, வர சொல்லுங்க. ஒரு ஒரு டீச்சிங் மெத்தட் அடைஞ்சு பாருங்க, அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என்கிட்ட மட்டும் அல்லப்பா, நீ எங்கே போனாலும் இப்படி தான் நடந்து கொள்ளணும் என்று ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு ஒழுக்க ரீதியான பண்பாடு, எவ்வளவு பெரிய செய்தி. உடனே அவர் உள்ள வந்துட்டார், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. அது மட்டுமல்ல, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் அப்படித்தான் கேட்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பெருமானார் போனாலும் அந்த வீட்டில் போய் நின்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையாக இருந்தது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அனுமதி கேட்பார்கள். இதிலிருந்து இன்னொன்று ரெண்டாவது அல்ல, இப்ப இந்த ஆயத்தை வச்சு எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், தஸ்தஅதினு தஸ்தஅனிசு வத்துஸல்லிமு, முதல்ல அனுமதி கேட்கணும் அப்புறம் சலாம் சொல்லணும்னு வருதே, அப்ப நான் வரலாமா அப்படின்னு கேட்டு அவங்க ஊ சொன்ன பின்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும்னு வர்றதா, அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா ஹதீஸ்களில் என்ன வருதுன்னா சலாம் அலைக்கும் நான் வரட்டான்னு கேட்கறதா, இது கான்ட்ராடிக், சலாம் தான் அனுமதியினுடைய அடையாளமா, அல்லது ஒருத்தர் நான் வரலாமான்னு கேட்டுட்டு சலாம் சொல்லணுமா அப்படின்னு. இதுல ரெண்டு பிரிவாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் எழுதுகிறார். சில பேர் சொல்றாங்க, இந்த ஆயத்துல உள்ளது மாதிரியே முதல்ல ஒருத்தர் வரலாமான்னு கேட்கணும், ஊ அப்படின்னு அங்கேருந்து யாராவது ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்புறமா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போகணும், அப்படி இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு. நிறைய முஃபஸ்ஸிர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இது குர்ஆனுடைய ஒரு ஸ்டைல், இங்கே போட்டிருக்கக்கூடிய அந்த வாவ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு, அது முன்னால் பின்னால் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி ஆயத்து வந்துட்டதுனால நாயம் சொல்லி நமக்கு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், நான் உள்ளே வரலாமான்னு கேட்கறது தான் முறையான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது வந்து ஒன்றாவது ஒரு செய்தி. ரெண்டாவது, இந்த வீடு அப்படின்னு சொன்னேன், எந்த வீடுகளுக்குள்ள, நம் மனைவி மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே நாம் போவதாக இருந்தால் அங்கே அனுமதி வாங்க வேண்டிய தேவை கிடையாது. நம்முடைய மனைவி ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா அங்கே அனுமதி தேவை கிடையாது. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னா, இதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுல்ம், உங்களுடைய குழந்தைகள் வயதுக்கு வந்து விட்டால் அவர்கள் அனுமதி வாங்கணும். நம்ம பிள்ளையா இருந்தாலும் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வரும்போது இங்கதான் செய்திய, அதாவது இந்த பர்தா பர்தா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இஸ்லாத்துல உண்டு. இந்த பர்தா அப்படிங்கக்கூடிய சிஸ்டம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அல்லது உலகத்துல முஸ்லீம்களும் சரி காஃபிர்களும் சரி என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பர்தா அப்படிங்கிறது எதெல்லாம் கருப்பாக இருக்கிறதோ அதுக்கு பேர் பர்தான்னு நினைச்சுக்கிட்டாங்க. நல்ல இந்த இடத்துல விளங்க வேண்டிய ஒரு செய்தி, இப்ப இது இது அல்லாஹ் இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிருக்கிறது, இதுதான் பர்தா. பர்தா அப்படிங்கிறது கருப்பு துணி மட்டும் அல்ல, அது ஒரு நீண்ட ஆழ அகலமான பொருளை கொண்டது. ஒரு வருத்தமான ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்றேன். லாஸ்ட் வீக் இடத்துல ஒரு காலேஜோட பிரின்சிபல் பேசிட்டு இருந்தார், ஒரு காலேஜ், ஒரு லேடிஸ் காலேஜ், நம்ம ஆளுக நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி லேடிஸ் காலேஜ். அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க, இதே மாதிரி சார் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாங்களும் எவ்வளோதோ பயங்கரமாக ட்ரை பண்ணுறோம், மொபைல் கொண்டு வரக்கூடாது, வந்து இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த குழந்தைகளை பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சு பேசி என்னமெல்லாமோ செய்கிறோம். ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா அவங்க பேசுனது என்னை பயங்கரமாக பாதிச்சிருச்சு,
நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்றுட்டேன். நான் இவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு கூட எனக்கு புரியல. நான் அப்படி என்னது அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அப்படி கொஞ்ச நேரம் அப்படி உறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு விளங்கலை. நமக்கு அதெல்லாம் புதிதாக அல்லது இல்லாத மாதிரி தெரிகிறதுனால என்னமோ, அல்லது இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கமே இதனால விளங்கலையே என்னமோ. அந்த அம்மா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க சொன்னாங்க, யார் என்னதுன்னு சொல்ல விரும்பலை, அவங்க சொன்னாங்க, நம்ம கல்லூரியில் ஒரு பெண்ணு படிக்க வந்த ஒரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளை தன்னை நியூடாக ஃபோட்டோ எடுத்து தன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கு. தன்னை நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து அந்த பிள்ளையை எடுத்து அதனுடைய ஆண் நண்பர்களுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு அந்த அம்மா அனுப்பியிருக்குங்க. இது இந்த பிரச்சனை இஷ்யூவாகி பெருசாகி காலேஜ் நிர்வாகம் வரையும் வந்துருச்சு. அப்போ அங்கே ஒரு பேனலில் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டா ஃபுல்லாக இது புர்கா போட்டு இந்த அம்மா இப்படி கட்டிக்கிட்டு வருது. இந்த அம்மா ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கு, பர்தா போட்டிருக்கு, கண்ணை கட்டிருக்கு. அந்த நிலை என்ன, இந்த பர்தாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இந்த கரும்பு நான் இது சொன்ன உடனே எனக்கு ஒரு அப்படியே நான் வந்து நான் உண்மையை சொல்கிறேன், ரொம்ப நேரத்துக்கு அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அப்படி வந்து ஒரு மாதிரி ஐ ஷாக்டு. அதாவது புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ அது பயங்கரமான ஒரு உறுத்தலாக ஒரு பயம் அப்படியே ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு. இப்படியும் இருக்குமா அல்லது இப்படியும் நடக்குமா, உலகத்தில் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பிள்ளை நம்முடைய கண்காணிப்பில் வளரக்கூடிய முஸ்லீம் பிள்ளைங்க ஒரு தனக்கு தனி அறை என்று கிடைக்கிற போது அல்லது தனக்குரிய ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது அதை இப்படி யூஸ் பண்ணி அதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா வேர் இஸ் த இஷ்யூ? ஒன்று அது நோயாளியா அந்த அம்மா, அதுக்கு ஏதாவது மனநோய் இருக்கா தன்னை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு, அல்லது இவர்களுடைய பெற்றோர்கள் இதுதான் பருதான்னு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? இதுதான் சிஸ்டம் பருதாங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்திலே விதைச்சி விதைச்சி உள்ள இறக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் இப்படி ஒரு சிந்தனை அதற்கு வந்திருக்குமா? தன்னுடைய இப்படி ஒரு உடலை அடுத்த ஆணுக்கு அனுப்புறமே அவன் எப்படி பார்ப்பான், அவன் எங்கெல்லாம் கொண்டு போவான், அது என்னெல்லாம் ஆகும், தன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், மனுஷனை விட்டு தொலைங்க நாளைக்கு அல்ல நரகத்துல தூக்கி போட்டு செருப்பால அடிச்சான்னா எப்படி இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலையோ அப்படிங்கிறது, அல்லது இந்த சமூகம் அதை மறந்து போச்சோ தெரியாது. அப்ப இந்த வார்த்தைக்கு அல்லாஹு சொன்ன இந்த வேதத்தை நாங்க உண்மைப்படுத்துறோம், நாங்கெல்லாம் முஸ்லீமும் பாய் அவன் இவன் நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் உண்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு விளங்க, இந்த பாதிப்பை ஏற்படுத்திச்சு. நம்ம அதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இதை இன்னும் விரிவாக பேசணுமா, இல்லை இது போய் சேரலையா, இல்லை இந்த மக்களுக்கு விளங்கலையா? இப்போ அஜர்த்து சொன்னாங்களே 200 கிலோமீட்டருக்கு, நான் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வரட்டும், இங்கே இவ்வளவு வாழ்க்கை சார்ந்த நீ உன் பிள்ளைய டாக்டர் படிக்கவை, MBBS படிக்கவை, MS படிக்கவை, அது படிக்கவை, இது அல்லாவுக்கு அடியானாக ஆக்கினாதான் நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ உன் பிள்ளைய MBBS MD ஆக்கிட்ட, நரகத்தில் தூக்கி எல்லாம் போட்டான், வாட் இஸ் சக்ஸஸ்? That is the success. உடனே தூக்கி உள்ள போட்டுருவானா? How you want to train? உங்க பிள்ளையை எந்த சக்சஸ் பக்கம் நீங்க லீட் பண்றதுக்கு விரும்புறீங்க? நரக நெருப்பை விட ஒரு தாழ்ந்த அல்லது வெற்றியற்ற ஒரு நிலை, ஒரு தோல்வியான நிலை இன்னொரு ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்குமா? அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும், அந்த அறிவுள்ள உள்ள ஏறி இருக்கணும். எப்படி கேட்கறான் பாருங்க அல்லாஹ். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு ஆப்பிள் இல்ல, லேப்டாப் இல்ல, ஐபோன் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, கதவுகளே திரைகள் மட்டுமே. அப்ப அல்லாஹ் பேசுனான், நீங்க உங்கள் மனைவிகள் அல்லாத வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் நீங்கள் சலாம் அனுமதி பெற்று சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள். யோசிக்க முடியுதா? இல்ல நான் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து பாக்குறேன், வாட் எ கிரேட் கேரக்டர், எவ்வளவு உயர்வான பண்புகளை எல்லாம் கொடுத்து நீ எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வரணும்டான்னு ரைஸ் பண்ணா, எவ்வளவு தாழ்ந்து, எவ்வளவு மறந்து, குரான மறந்து தூக்கி போட்டு மிதிச்சு. நான் என்னுடைய வேதனை உங்களுக்கு எல்லாம் விளங்குன்னு நினைக்கிறேன், இவ்வளவு கோபமா பேசுறேன் இதுன்னு இல்ல, இந்த வேதனை இவ்வளவுதான் செஞ்சு போட்டு அல்லாஹ் எங்களுக்கு உதவல, எங்களை அடி வாங்க வைக்கிறான்னா இன்னும் வேற என்ன, இன்னுமே நல்லா அடி வாங்க வைப்பான். அட கொடுத்த அறிவை எடுத்துக்கிறதுக்கு உலகத்தில் ஆள் இல்லை, அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதை விட வந்து குரானை கேவலப்படுத்துபவர்கள் யாராக இருக்க முடியும் சொல்லலாம்ல. நீங்க வந்து உள்ள நுழை ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி உள்ள நுழைகிற நேரத்தில் 3 தடவை மட்டுமே உங்களுக்கு அனுமதி கேட்க அனுமதி உண்டு. நீங்க போய் ஒருத்தர் ஒரு வீட்டு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னா 3 தடவை அனுமதி கேட்கலாம், நான் வரலாமா, தட்டலாம், 1 தடவை, 2வது தடவை, 3வது தடவை, பதில் வரல திரும்பி பெயரணும், பல் ஏறு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு மேல நின்னுகிட்டு அந்த காலிங் பெல்ல டொங்கி டொங்கி, இன்னைக்கு காலிங் பெல் அடிக்கிறதே வித்தியாசமா குத்துறோம். அது சில பேர் உடச்சே வச்சிடறான், அதை துறக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு தான் ஒரு வீட்டில் திருச்சியில் போய் நான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போய் காலிங் பெல் அடித்து அடிக்க சத்தமே கேட்கல. அப்புறம் திரும்பவும் அடித்தேன், சத்தமே கேட்கலன்னு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் எடுத்து பேசு, நான் வீட்டில் தான் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க காலிங் பெல் அடிச்சுக்கிட்டாருங்க, இல்லை வர்றவன்லாம் நோய் நோயின்னு அடிச்சுட்டு இருக்கான்னு உள்ள ஒரு சுச்சி வச்சு அமர்த்தி வச்சிருக்கேங்கிறாரு. நான் சொன்னேன், காலிங் பெல்லுக்கு ஒரு சுச்சி வச்சது நீ தாயா உலகத்தில், நான் இதுவரை காலிங் பெல்லுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சுச்சி இருக்கு அதை அமர்த்தி வச்சிருக்காரு, வர்றவன் போறவன்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான்ட்டு. எங்க இருக்கு இந்த எங்க எதை அப்ப எல்லாம் சொல்றான். மூணு தடவைகள் பெருமானார் சொன்னாங்க, நீங்க போய் அனுமதி கேட்டா மூணு தடவை கேளுங்க. மூணு தடவை அனுமதி கொடுக்கலையா திரும்ப வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு அழகு. ஒன்னாவது, ரெண்டாவது, மூணு தடவை அனுமதி கேட்கிற போது வீட்டுக்காரங்க இல்ல இப்ப நாங்க பார்க்க விரும்பல என்ற பதில் வந்தால், ஒரு அல்லாஹுவினுடைய அடியான் மூமினுக்கு அழகு அப்படின்னு சொன்னா அவன் திரும்பி வந்து விடுவது உள்ள போக கூடாது. அப்துல்லாஹி இப்னு மசூத் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச அந்த சஹாபி, அவங்க சொல்றாங்க அலைக்கும். சரி இப்ப நம்மளுடைய சூழ்நிலையில நம்ம பார்க்கறோம், இப்ப இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம அம்மா தானே இருக்காங்க, நம்ம அக்கா இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்கு, இந்த வீடுகளுக்குள்ள நம்ம அனுமதி வாங்கி போகணுமா? அப்துல்லாஹி இப்னு மசூத் அவங்க சொல்றாங்க, அலைக்கும் அன் தஸ்தாதினு அலா உம்மஹாதிக்கும் வ அகவாதிக்கும், உங்கள் சகோதரிகள் உங்கள் தாய்களினுடைய இல்லங்களுக்குள்ளே நீங்கள் போனாலும் அனுமதி பெற்று சலாம் சொல்லித்தான் உள்ளே போக வேண்டும், பதில் வராவிட்டால் வெளியே நிக்கணும் அல்லது திரும்பி போயிடணும். ஒரு சஹாபி வந்து நாயம்சுல்லா அலிஸ்லம் கேட்டாங்க, யாரசுல்லா எனக்கு என்னுடைய தாயினுடைய அந்த அறைக்குள்ளே நான் போவதற்கு எனக்கு அனுமதி வேண்டுமா? பெருமான சொன்னாங்க ஆமா. உடனே அவர் சொன்னாரு, அந்த அம்மாவும் ரொம்ப வயசானது, அவங்களுக்கு ஹிதுமத் செய்யறதுக்கு ஹாதிம்கள் யாரும் கிடையாது, நான் தான் அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து விடுகிறேன், என்னுடைய தாய்க்கு ரொம்ப முடியாதவர், இந்த நிலைமையிலும் நான் அவரிடத்திலே அனுமதி கேட்டுத்தான் போகணுமா? பெருமானார் சொன்னாங்க ஆமா, உன்னுடைய தாயை நீ ஒரியானாக நிர்வாணமாக பார்க்க விரும்புகிறாயா? விரும்ப மாட்டல்ல. அப்படி என்று சொன்னால் உன் தாயிடத்திலும் கூட நீ அனுமதி வாங்கித்தான் அவர் இருக்கிற உள்ளே அறைக்குள்ளே போக வேண்டும். மனசு தொட்டு சொல்லுங்க, எத்தனை மூமின் இதை பயன்படுத்த இதை செய்யறான், மனசு தொட்டு. இதுதான் குரான் நமக்கு சொல்லிக் கொடுத்த, இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை, இதுதான் குரானுடைய வாழ்க்கை, இதைத்தான் குரான் சொல்லுது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பையனும் அனுமதி வாங்கித்தான் உள்ளே வரணும். அட்டாமா இருக்கும் போது அந்த அறைக்குள்ளே அந்த பையன் வருவதாக இருந்தால் அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும். எருவும் மாடு மாதிரி அப்படியே போறான், என்ன பழக்கம், யார் காட்டி கொடுத்த பழக்கம்? ரெண்டாவது, அறை என்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்குரிய பொது வெளியில் இன்றைக்குரிய இந்த சயின்டிபிக் யுகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபேஸ்புக்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூம்பும் தனி அறையே, அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூம்பும் தனி அறையே, அவங்களுடைய அடுத்தவங்களுடைய ரூமுக்கு உள்ள போகணும்னாலும் கூட வெறும் அனுமதி அடுத்த பேரில் வாங்கி போவதல்ல, போவாதேங்கிறாங்க, போவாதேங்கிற என்ன அழகான செய்தி. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது ஒரு சஹாபி ஜாபிர் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க அத்தாக்கு சில கடன்கள் ஆயிடுச்சு, அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த கடன் சுமையின் மீது அவர் வேகமா பெருமானார்கிட்ட வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டை தட்டுறாரு. ஹதீஸுகள்ல வருது, பெருமானாருடைய வீட்டை எப்படி தட்டுவாங்க அப்படின்னு கேட்டா, நகக்கண்ணால் சஹாபாக்கள் தட்டுவார்கள். நல்ல நகக்கண்ணில் ஒரு ஊட்ட தட்டினா எப்படிங்க சத்தம் கேட்கும்? நகக்கண்ணில் அவ்வளவுதான், அந்த அளவு தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகத்தில் ஒரு மனிதனுடைய அமல், அவனுடைய அந்த டேட்டா, அவனுடைய அந்த சிபியு கரப்ட் ஆகிறது ரெண்டே வேலையில தான். இப்படி சொன்னா நம்ம ஆளுகளுக்கு நல்ல விளங்கும். சிபியு இருக்குல்ல கம்ப்யூட்டர், அந்த அந்த பெரிய டப்பா இருக்கு இல்லையா சிபியு, அது ரெண்டே ரெண்டு நேரத்துல முழுசா கரப்ட் ஆகி வைரஸ் ஆகி ஒன்னும் இல்லாம போயிடும், ஒரு டேட்டாவும் இல்லாம ஃப்ரெஷ் ஆயிரும் ரெண்டே நேரத்துல. ஒன்று, ஒரு மனிதன் சிறுக்கு செய்து விட்டால், லைன் அஷ்ரத் லயஹபத்தன்ன, சிறுக்கு செஞ்சிட்டானா எல்லாமளும் போயிடும். ரெண்டாவது, பெருமானாருக்கு முன்னால் சத்தம் போட்டு பேசினான்னா குரான் சொல்லுகிறது அவன் இதுவரையும் செஞ்சிருந்த எல்லாமும் ஹஜ்ஜில் இருந்து நோம்புல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து அந்த டேட்டா எரேஸ் ஆகி ஃப்ரெஷ் ஆகி முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த ரெண்டு செயல் மட்டுமே. அதனாலதான் மதீனாவில் நான் திரும்ப திரும்ப அப்படி சொல்றதுக்கு காரணம், மதீனாவில் இன்னைக்கு அந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கான், பெருமானாருக்கு முன்னாடி நீ சத்தம் போடாதே, நீ அவுளியாவா இருந்தா கூட இங்க சத்தம் போட்டேன்னா உன்னுடைய டேட்டா எரேஸ் ஆகி போயிடும். இப்ப அதனால சொல்றாங்க, சஹாபாக்களுடைய இல்லத்தை இப்படி நகைக்கண்ணில் தான் தட்டுவாங்களாம் வந்து கேட்கறதுக்கு, அந்த பெருமானார் இடத்துல அனுமதிக்க. இந்த சஹாபியும் அதே மாதிரி வந்து லேச தட்டுறார். தட்டினோட நயன் சொல்லா அலிஸ்லாம் எப்போது மாறி யாருன்னு கேட்கிறாங்க, மண் அந்த வெளியே நிற்கிறது யார். அப்ப இவர் சாதாரணமா எப்போதும் பேசுற மாதிரி நான் தான் அப்படின்னு சொன்னாரு. இந்த குணம் நிறைய பேர்ட்டு இருக்கும், கதவை தட்டிட்டு யாருன்னு கேட்டா நான் தான் நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல நான் தான். உடனே பெருமானாருக்கு கோவம் வந்துருச்சு, மண் அண அண அவர் சொன்னாரு, அண அயம் நான் தான். உடனே பெருமானார் கேட்டாங்க, அந்த நான் தான் யாருன்னு கேட்டேன் திரும்ப, நான் நான் யார் அந்த நான் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் ஒசாராயி சொன்னார், யாரும் சொல்ல ஜாபீர் வந்திருக்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, உங்களிடத்துல யாராவது நீங்கள் யார் என்று கேட்டால் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ யார் என்பதை அறிமுகப்படுத்துகிற போது சொல்ல வேண்டும். தெரியாது, ஒரு வீட்டுக்கு வெளியே போய் நின்று தட்டினான்னா நாம் யார் வந்திருக்கிறோம் என்பதை முதல்ல சொல்லணும். ஒருத்தருக்கு போன் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர்த்த உண்டு, என்னங்க என்ன தெரியலையா அப்படிமா, இப்படி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு காமன் நேரம் கழிச்சு, நான் தாங்க அம்மா இது ஆசியத்துக்கு சொல்லலை, எனக்கு எங்க வாப்பா அல்லாஹ் அவருடைய கபரை மன்னரை நூரை கொண்டு வெளிச்சமாக்கணும். வீட்டுல ஒரு நாள் காலையில போன் வந்துச்சு, கால நேரத்துல பாப்பா தான் போய் எடுத்தா, எடுத்த உடனே நான் யாரோ வந்திருக்கேன் போன் எடுத்த உடனே அலோ அப்படின்னா, அப்புறம் ஒன்றும் சத்தமே காணும், ஏதோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா வச்சுட்டா போனை. வந்த உடனே கேட்டேன், யாரும் பேசலையா கட் ஆயிடுச்சான். அப்போ சொன்னா இல்லை இல்லை, அவர் பேசினவர் சொன்னார் நான் யாருன்னு கண்டுபிடிங்கன்னாரு, நான் சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு பேசுறேன்னு வச்சுட்டு வந்துட்டேன்னா. சரியான பாடம், கண்டுபிடிச்சி நாளைக்கு பேசுறேன் அது வரையும் நீ சும்மா இருந்து வச்சாச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ யாருன்னு தெரியுமா தானே, தெரியாது. அறிவு இருக்கா அவனுக்கு, கேட்குற அறிவு இருக்கா அவனுக்கு, நான் யாருன்னு சொல்றது இல்லைன்னா தர்ஜாவை குறைஞ்சிட போகுது. யாருன்னு சொல்லிட வேண்டியதுன்னு வேலை முடிஞ்சிருச்சு, இல்லை பேசிட்டு போயிருந்துருக்கலாம். நான் கண்டுபிடிங்க இந்த வேலையெல்லாம் இதில் இல்லைங்கிற அல்ல, இந்த அண அணங்கிற வேலையே கிடையாது. நாம் யார் என்பதை போன உடனே தெளிவுபடுத்திடும், நான் தான் வந்திருக்கேன். அப்போ அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த ஆளை உள்ள உடலாமா இல்லையா, இவர் இந்த நேரத்தில் உள்ள இந்த வீட்டுக்குள்ள வரலாமா என்ற இந்த வார்த்தைகளோடு இந்த இடத்துல எல்லாம் சொல்றான். ஹத்தா தஸ்த அனிசு, இந்த தஸ்த அனிஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு நீங்க எந்த தமிழ் குரான் எடுத்தாலும், இப்ப போன இந்த இவரு நம்ம ஹிதாயத்துல்லா சாப் வந்தவர் சொல்லிட்டு போனார், எல்லாரையும் தமிழ் குரான் படிக்க சொல்லணும் சொல்ல, அவர் ஒரு அது ஒரு பெரிய மோட்டிவாவே சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்க போனாலும் சொல்லுவாரு இந்த ஹிதாயத்துல்லா சாப் வந்தார் தொழில், எங்க தமிழ் குரான் படிக்கணும். நான் அப்படிதான் யோசிச்சேன், தமிழ் குரான்ல இந்த வார்த்தையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நான் தப்பு சொல்ல, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தமிழ் குரான், பட் அது மட்டுமே உலகம் அல்ல அப்படிங்கிறத நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்கேன். தமிழ் குரான் அப்படிங்கிறது எழுதியவருடைய அறிவு, அவருடைய அறிவினுடைய விசாலத்திற்கு தோதுவாக உள்ளது, அவ்வளவுதான் இருக்கும், முழு குரானும் கிடைக்காது. இப்ப இந்த இடத்துல அனுமதி என்ற வார்த்தை தான் அதுக்கு தமிழ்ல எல்லோ தமிழ் குரான்லையும் போட்டிருக்காங்க. நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி வாங்காத வரை அடுத்தவரின் இல்லத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். ஆனால் இந்த தஸ்த அனிஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அனுமதி என்ற அர்த்தம் இல்லை. இன்ஷால்லா அது என்ன அர்த்தங்கிறது அடுத்த வாரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. 8வது மணி.
This audio was downloaded from tamilislamicmedia.com.